السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا تقاتلون قوما نكثوا أيمانهم وهموا بإخراج الرسول وهم بدؤوكم أول مرة أتخشونهم فالله أحق أن تخشوه إن كنتم مؤمنين. وقال أيضا: فإذا انسلخ الأشهر الحرم فاقتلوا المشركين حيث وجدتموهم وخذوهم واحصروهم واقعدوا لهم كل مرصد، فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فخلوا سبيلهم إن الله غفور رحيم. إبان الله لي أن الذي أرسله ஒரு வாரந்தோறும் திங்கட்கிழமை நாட்களில் தஃப்ஸீருடைய வகுப்பு என்ற பேரிலே குர்ஆனுடைய சில ஆயத்துகளுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தேவையான விளக்கங்களை நாங்கள் அவதானித்து வருகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இன்று நான் இப்போது ஓதிய ஆயத்து சூரத்து தௌபாவுடைய 2 வசனங்கள். இரண்டாவது ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபக்துலுல் முஷ்ரிகீன, முஷ்ரிக்குகளை நீங்கள் கொலை செய்யுங்கள், ஹைசு வஜத்துமூஹும், அவர்களை எங்கு கண்டாலும் சரி, காணுகின்ற இடத்தில் கொல்லுங்கள். இந்த ஆயத்துடைய ஒரு துண்டு இது. இதை இன்று குர்ஆனுடைய சர்ச்சைக்குரிய ஒரு வசனமாக, இன்றில் பலகாலங்களாக இதை குர்ஆனை விமர்சனம் செய்கின்றவர்கள், இஸ்லாத்தை விமர்சனம் செய்பவர்கள், இஸ்லாத்தை ஒரு பயங்கரவாதம் என்று சித்தரிப்பவர்கள் கையில் எடுக்குகின்ற ஒரு வசனம் அல்லது ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு அதுதான் இது. சமீபத்திலும் எமது நாட்டிலும் சில இஸ்லாத்துக்கு எதிரான சுவேசகரமான சக்திகளை உடையவர்கள் குர்ஆன்ல முஸ்லீக்குகளை பௌத்தர்களை கொல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் பௌத்தர்களை சிலை வணங்குகின்றவர்களை கண்ட இடத்தில் கொல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோட குர்ஆன்ல இது இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க. அந்த வசனம் இது சூரா தௌபாவுடைய 5வது வசனம். எங்களுடைய குர்ஆனுக்கு நாங்கள் சொல்றதான் விளக்கமே தவிர, யாராவது எதையாவது சொல்லிட்டு இதுதான் குர்ஆனுக்கு விளக்கம் என்று சொன்னால் அது எங்களுடைய குர்ஆனுக்கு விளக்கமாக ஆக முடியாது. ஒன்று. இரண்டாவது விடயம், எந்த ஒரு விடயத்தையும் ஒரு வார்த்தையை விளங்க அதனுடைய பேக்ரவுண்ட், பின்னணி, வரலாற்று பின்னணி, எந்த இடத்துல சொன்னது, யாருக்கு சொன்னது, எப்போது சொன்னது, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது என்பதையெல்லாம் வச்சுதான் அந்த வார்த்தையைக்கு சரியான நியாயமான கருத்தை கொடுக்க முடியும். உதாரணமாக நான் சொல்றேன், எமது நாட்டில் எல்டிடிக்கு எதிராக யுத்தம் நடந்தது. ஜனாதிபதி அந்த நேரத்தில் சொன்னார்னு வச்சுக்கொள்ளுங்க, எல்டிடி எங்க கண்டாலும் கொள்ளுங்க. எப்ப சொன்னார் இத? பல வருடங்களாக அவர்களுடைய அநியாயங்கள், பொதுமக்களையும் கண்டிடத்தில் பஸ்களுக்கு குண்டு வைக்கிறதும், பொது பேங்க்குகள் பொது பொது இடங்களுக்கு குண்டு வைக்கிறது, பாமர மக்களை அழிக்கிறது, பொது சொத்துக்களை அழிக்கிறது, அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்க இதுக்கு முன்னால் எத்தனையோ அரசாங்கம் சமாதானம் பேச்சுவார்த்தைகளுக்கு பிரேமதாசனுடைய காலத்திலிருந்தே பல தடவைகள் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வந்து இணங்காத போது, வேற வழியே இல்லை என்ற போது சொன்னார் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு யாராவது வந்து ஜனாதிபதி இந்த எல்டிடி விடுதலை புலிகளை கண்ட இடத்துல கொள்ளுங்க சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து என்ன சொல்றாரு, 100 வருஷத்துக்கு பின்னால இலங்கையில் ஒரு ஜனாதிபதி இருந்திருக்கிறாரு, மஹிந்த ராஜபக்ஷ என்ற பேர்ல, பயங்கரமான அநியாயக்காரன். அவன் என்ன சொல்லுகிறான்னு பாருங்க, தமிழ் மக்களை கண்ட இடத்திலே எல்லாம் கொள்ளுங்க சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம், மக்களை வாழ விடாம கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம் இது என்று யாராவது வெறுமனே அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களை கொள்ளுங்க, இது இந்த நாட்டில் தமிழ் மக்களை எப்ப கண்டாலும் கொள்ளுங்க, இந்த ஜனாதிபதி இப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வார்த்தை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார்ண்டா, அது நியாயமா சரியான விளக்கம் அது? அப்ப அந்த வார்த்தை ஜனாதிபதி அப்படி சொல்லி இருந்தா யாருக்கு எப்ப யாருக்குள்ள ஓடர் இது? சிங்கள மக்கள் எல்லாருக்கும் கண்டடத்தில் எல்லாரையும் கொள்ளுங்கன்னு ஓடரா, அல்லது போர்சஸுக்கு மட்டுமுள்ள ஓடரா? அந்த போர்சஸுக்கும் எல்லா தமிழர்களையும் கொள்ளுங்கன்னு ஓடரா, அல்லது அநியாயம் செய்கின்ற ஒரு சாராருக்குரிய ஓடரா? நான் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு நீங்க விளங்கப்படுத்த முடியுமான ஒரு லாங்குவேஜ்ல நான் பேசுறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் தர வேற ஒண்ணு தேவையில்லை, இதை ஒரு உதாரணத்தை எடுத்தா நீங்க போதும். ஜனாதிபதி இப்படி சொன்னார், இந்த வார்த்தையை மட்டும் ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால் எடுத்து இந்த ஜனாதிபதியை பத்தி இப்படி மோசமாக சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? அதுக்கு விளக்கம் இல்ல. அப்படி சொன்னது இது பொதுமக்களுக்கு சொன்னது இல்ல. எல்லா நாட்டில் உள்ள பௌத்தர்களும் எங்க யார கண்டாலும் கொள்ளுங்க இந்துக்கள் என்று சொன்ன ஆர்டர் இல்ல இது. இது போர்சஸுக்கு சொன்னது, அதுவும் எல்லா தமிழர்களையும் கொள்ளுங்க சொன்னது இல்ல. யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு யுத்த மைதானத்தில் உள்ள ஒரு ஆர்டர் இது. முன்ன பின்ன எல்லாத்தையும் விட்டு போட்டு வரலாற்று பின்னணி எல்லாம் சுத்தமாக மறந்து வெறுமனே அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து அவர்கள் அநியாயக்காரன் என்று ஜனாதிபதிக்கு அந்த வார்த்தையை வச்சு தீர்ப்பு வழங்கினா, அவர் அநியாயக்காரர் இல்ல, அந்த வார்த்தையை வச்சு அநியாயம் என்று சொல்வதுதான் அநியாயம். குர்ஆனுடைய இந்த வார்த்தையை வச்சு இது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று சொல்வதாக இருந்தால், இந்த குர்ஆன் யாருக்கு சொன்னது, எப்ப சொன்னது, எந்த அடிப்படையில சொன்னது என்பதையெல்லாம் விட்டுவிட்டு வெறுமனே இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டுதுன்னு சொன்னா, குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டவில்லை. இந்த வார்த்தைகளுக்கு குருட்டுத்தனமாக மோட்டுத்தனமாக மடத்தனமாக இந்த விளக்கம் கொடுப்பதுதான் பயங்கரவாதம், இந்த அர்த்தம் கொடுப்பதுதான் தீவிரவாதம். இந்த அர்த்தம் கொடுத்து சும்மா இருக்கிற மக்களை குர்ஆனுக்கு எதிராக, குர்ஆனுடைய ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்க தோன்றீங்க என்பதுதான் அர்த்தம். இப்ப இந்த உதாரணத்துக்கு பிறகு நான் நீண்ட நேரம் பேசல, சுருக்கமாக உங்களுக்கு விஷயத்தை இந்த சப்ஜெக்டை மட்டும் மனசுல பதிய வைக்க நான் சொல்றேன். குர்ஆன் இப்படி சொல்லுதா இல்லா சொல்லுது, யாருக்கு சொன்னது, எப்ப சொன்னதுன்றத கொஞ்சம் பாருங்க. குர்ஆனுடைய அதே சூறாவில் அடுத்த பக்கத்தில் இருக்குது, அதே ஆயத்துடைய தொடர்ல அடுத்த பக்கத்தில் நான் ஓதினது வந்து முஷ்ரிக்குகளை கொள்ளுங்கள் என்று சொன்ன 5வது ஆயத்து 13வது ஆயத்தில் இருக்குது, அலா துகாத்திலூன கௌமன் நகசு அய்மானஹும், சமாதான ஒப்பந்தத்தை முறித்து உடன்படிக்கைகளை மீறி நடக்குகின்றவர்கள். 2வது ரசூல், ரசூலை அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க பிறந்த ஊரு சொந்த வீடு வாசல் காணி பூமி இவைகளை விட்டு வெளியேற்றுகின்ற ஒரு கூட்டம், அவ்வள மர்றா, அவர்கள்தான் உங்களோடு ஆரம்பித்தார்கள், உங்களோடு ஆரம்பித்து முதன்மையாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் அவங்க உங்களோட சண்டை செய்யறாங்க. இப்ப நீங்க பொறுமையாயிருங்க, அமைதியாயிருங்க, யுத்தத்துல அவங்க வந்து அடிக்கிறாங்க. எந்த உலகத்துல நாடாவது எங்கட நாட்டுக்கு ஒரு எதிரிகளுடைய படை ஒன்று வந்து அடிக்கிறாங்க, இப்ப எங்கட போர்சஸுக்கு எங்கட ஜனாதிபதி அமைதியாயிருங்க, பொறுமையாயிருங்க, ஆயுதங்களை கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப ஒவ்வொரு பதவுக்கும் அவ்வளவு மர்றா, ஆரம்பமாக அவர்களே உங்கள் மீது கைதூக்கி போரை துவங்கி இருக்கிறார்கள். அலாத்து காத்திரும். இப்படியான ஒரு நிலைமையில நீங்க அவர்களோடு சண்டை செய்ய மாட்டீங்களா? அலாத்து காத்திரும், நீங்க போர் செய்ய மாட்டீங்களா? குர்ஆன் கேக்குது கேள்வி. 13வது ஆயத்து ஒப்பந்தத்தை முறிச்சு ஊரை விட்டு வெளியாக்கி, ஊரை விட்டு வெளியாக்கினது மட்டுமல்ல வேற எங்கேயாவது போயிட்டு நான் நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா அங்கையும் வந்து அடிக்க வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க அவர்களோடு சண்டை செய்ய மாட்டீங்களா? இதுதான் பின்னணி உண்மை. அதாவது மக்காவுல, அதாவது கண்ட இடத்துல முஷ்ரிக்குகளை காஃபிர்களை கொல்லுங்கன்ற ஆயத்தை முழு ஷரியாவுடைய மற்ற எல்லா விடயங்களையும் கருத்துல வச்சுதான் உண்மையில. இதுக்கு நீங்க சொல்ற அர்த்தமாக இருந்தா இஸ்லாமிய வரலாறு இருக்குது, ஹிஸ்டரி, இஸ்லாமியர்கள் எழுதியது, ஓரியன்டலிஸ்ட், எத்தனையோ இஸ்லாமிய ஆய்வாளர்கள், யூதர்கள், ஜூயிஸ், கிறிஸ்டியன்ஸால எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாற்று வரலாறு பாதுகாக்கப்பட்டது. பாருங்க, அபுபக்கர் ரலியல்லாஹுடைய கிலாபத் எந்தெந்த ஏரியாவில் இருந்துச்சோ அந்த ஏரியாக்கள்ல, அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள், இஸ்லாமிய இவங்களுடைய ஏரியா அந்த போர்டர் உள்ளுக்கும் நிறைய கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்களும் முஷ்ரிக்குகளும் நெருப்பு பல தெய்வங்களை வணங்குறவங்க, சிலை வணங்குறவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சிக்கு கீழே இஸ்லாமிய நாடுகள் உள்ள நாடுகளிலே இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கும், எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கணும், கொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகள் உள்ள ஆட்சி உள்ள இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாடு என்று சொல்ற நாடுகள் என்ன இருக்குது, காபிர்கள் இருக்கிறாங்க. ஒமான் எடுங்க, யமன் எடுங்க, சவுதி எடுங்க, நிறைய காபிர்கள் இருக்கிறாங்க. ஜம்புக்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க, கட்டார்ல, துபாயில லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, குவைத்துல. அப்ப இஸ்லாம் இதுதான் சொல்லுதுன்னு அவங்க எல்லாம் அவங்க கொல்லணும். இது உண்மைக்கு என்ன பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்த்தா அதுக்கு மாத்தம் இது. அப்ப இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்றத நாங்க விளங்கணும். மக்காவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்க, இஸ்லாத்துக்கு செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க, நல்ல விஷயங்களை பரப்பினாங்க. மக்கத்து முஷ்ரிக்குகள் வந்து என்ன செஞ்சாங்க, இல்ல நீங்க இப்படி ஒரு மார்க்கத்தை, இப்படி ஒரு தீன மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு அடியா அடி வேதனையா வேதனை சித்திரவதையா சித்திரவதை செஞ்சாங்க. உலகத்துடைய ஹியூமன் ரைட் இதுக்கு அனுமதி கொடுக்குதா? ஒரு நாட்டுல ஒருத்தர் அவரது விருப்பத்தோட ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்றாங்க, யாரையும் போஸ்ட் பண்ணல, அவர் அவரை பார்த்து அவர் மார்க்கத்தை ஃபாலோ பண்றார். அப்ப மக்கத்து காவிர்கள் என்ன செய்ய, இல்ல நீ இதை விடணும், அடி கொலை, அப்பாவிகளை கொலை செஞ்சாங்க, பல சஹாபாக்கள் பெண்களை கொலை செஞ்சாங்க. எதுக்கு? ஒரு மார்க்கத்தை அவர் ஃபாலோ பண்றார். ரிலிஜியஸ் ரைட்ன்றது ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து யாரு வேண்டுமானாலும் உலகத்துல எந்த மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ணலாம். அப்ப மக்காவுல இந்த ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ற அந்த ரைட்டை கூட அவங்க கொடுக்கல, உரிமையை கூட கொடுக்கல, அடிச்சாங்க, சித்திரவதை செஞ்சாங்க, எவ்வளவு பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. ஆழ்பலம் இல்லாம இருக்கல அவங்க, ஹஜரத் ஹம்சா, ஹஜரத் அலி, உமர் இப்னு கத்தாப், எல்லாம் வீர சிங்கங்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரு ஆள் 100 பேரை சமாளிப்பாங்க. அலி ரதியல்லாஹுடைய வீரம் இருக்குதே, அலி ரதியல்லாஹு சின்ன வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா யாரு மக்காவுடைய 13 வருஷத்துல கைய ஓங்கி யாருக்கும் அடிச்சதில்லை. அலி ரதியல்லாஹுடைய வீரம் எப்படின்னா அவங்க மேல பாஞ்சி ஆகாயத்தில இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அம்ரு பின் அப்துல் வத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயில்வான் ஹந்தக்குடைய யுத்த நேரத்துல வந்தான். நேருக்கு நேரா ஃபைட் பண்ண வாரீங்க, என்னோட ரெண்டு டீமும் மோத வேண்டிய அவசியம் இல்ல, உங்களை யாராவது என்னையோட மோதவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, வந்திருக்கிறான். அவன் எப்படி வந்திருக்கிறான்டா, அகல் ஹந்தக்குடைய போர்ல வர இயலாம அகழ் தோண்டி இருந்தாங்க, பெரிய கான் பெரிய குழி தோண்டி வச்சிருந்தான். அவன் அதுக்கு மேல குதிரையில பாஞ்சு வந்தான். வந்து சொன்னான், மையுபார் இதுனி, யார் என்னோட அட்டாக் பண்றீங்க, யார் என்னோட நேருக்கு நேரா ஃபைட்டுக்கு வாரீங்க? அலி ரதி எலிமினேட்டாங்க, யார ரசூலுல்லா, நான் ரசூல் சலாஸ்லா, நீங்க உட்காருங்க. அவன் மறு கேட்கிறான், மையுபார் இதுனி, அலி ரதி எல்லாம் எழுப்புறாங்க. ரசூல் சலாஸ்லாம் சொன்னாங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அலி ரதி எல்லாம் கட்டையான ஆள், அவன் சரியான ஹைட், சரியான அவன் பாடி. மூன்றாவது யார் ரசூலுல்லா அனுமதித்தாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இந்த துஆவோட அனுப்பி வச்சாங்க. போனவன அவன் சொன்னான், நீயா? எனக்கு வெக்கமா இருக்குது சின்ன பொடியனோட ஃபைட் பண்றது. அலி ரதி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது உன்னோட நான் ஃபைட் பண்றது, நீ தனியாளா இருக்கிற, நான் எத்தனையோ பேர், நீ உன்னோட கூட ஒரு இன்னும் ஆக்கள் உனக்கு உதவிக்கு இருந்தா எனக்கு நல்லா இருக்கு, நீ தனியா இருக்கிற. எனக்கு அவனுக்கு ஆத்திரம் கோபம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு, அவன் ஆத்திரத்தை ரோஷத்தை உண்டாக்கினாங்க அவனுக்கு. அப்ப அடிக்க ஆரம்பிச்சான். அவன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்றான், புழுதி தூசி அப்படியே போகுது, யார் யாருக்கு அடிக்கிறன்றது விளங்குது இல்லை. சஹாபாக்கள் எங்க அலி ரதி அல்லாஹு தலாம் ரசூலோட மருமகன், அலி ரதி அல்லாஹோட எல்லாரும் விருப்பம், எல்லாரும் முஹப்பத், அவங்களுக்கு ஏதும் வந்துருமோ, அவங்க தோத்துருவாங்களோ, அவங்களை அவன் கொன்றுவானான்னு பயந்தான். தூதி தூசி புழுதி அப்படியே டஸ்ட் அப்படியே மேல போகுது, ஆனா யார் யாருக்கு அடிக்கிறன்னு விளங்குது இல்லை. அலி ரதி அல்லாஹு தலாம் அப்படியே மேல பாஞ்சி அவனை முதுகுல குத்தினான். சந்துல அதுக்கு பிறகு மேல பாஞ்சி முதுகுல குத்தினாங்க. அப்போ அது சண்டை முடிஞ்சு யாரோ ஒத்தர் தான் நிக்கிறது விளங்குது. சஹாபாக்கள் யாரு தூசி அப்படியே இதாயினதோட அல்லாஹு அக்பர் அலி ரதி அல்லாஹு தஆலா முன்னுக்கு வந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்
அவங்க
யுத்தத்துல முன்னுக்கு போனா படையே தேவை, அவங்க தனியா சமாளிப்பாங்க. அவ்வளவு பெரும் யுத்த நுணுக்கம் ஃபைட் பண்ற அந்த டேலண்ட் சக்தி வீரம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா என்னுடைய உம்மத்துல யாரையும் நான் இந்த கையால வெட்டி கொள்ளக்கூடாதுன்னு அவங்க மனசுல வச்சிருந்தாங்க. எந்த கையால யாரையும் நான் கொள்ளக்கூடாது, அதனால அவங்க முன்னுக்கு போகல யுத்தங்கள். பின்னிருந்தே கைட் பண்ணினான், இல்லாண்டா அவங்க ஒரு ஆள் போதும் எல்லாரையும் சமாளிக்க. இப்படியெல்லாம் மக்காவில் இருந்தும் மக்காவில் அவங்க ஒன்றும் செய்யல, அவங்க அல்லாஹ் இபாதத் செஞ்சாங்க, ஒரு இஸ்லாத்த தீன ஃபாலோ பிராக்டிஸ் பண்ணினாங்க, இதுக்குரிய ரைட்ஸ் இதுக்குரிய உரிமைகள் அவங்க கொடுக்கல, அடிச்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சாங்க. மக்காவில் நடந்த சித்திரவதைகளை பற்றி பேசினாலே அதுக்கே தனியா நேரம் எடுக்கும். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம், இவங்களை ஒதுக்கி வச்சாங்க, யாருமே இவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, விற்க கூடாது, வாங்க கூடாது. 3 வருஷம் எதுக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாங்க அவ்வளவுதான். உலகத்துடைய எந்த நாடு மீது ஏற்றுக்கொள்ளாது அப்படியான அநியாயம் செஞ்சாங்க. சரி, அப்படியா இவங்க பொறுத்து பொறுத்து கடைசியில இவங்க தெரியாம மக்கா விட்டுட்டு போனாங்க. மக்கா விட்டு போகவே விடல, நீ போக கூடாது, எங்க போக கூடாது, இங்க இரு, இங்க இரு, இந்த மார்க்கத்தை விடு. ஒளிச்சு 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 மக்கா விட்டு போனாங்க. எங்கட வீட்டு எடுத்துக்கோ, காணி எடுத்துக்கோ, எங்கட ஒட்டகங்கள், எங்கட விவசாயங்கள், பேரிச்சம்பளம், அது இது மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அவங்களோட சொந்த அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க மதீனா. இப்ப மதீனாவுக்கு போனாலும் அங்க போய் இவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, இவங்க வளர்றாங்க, இவங்களை ஃபாலோ பண்றாக்கள் கூடி கொண்டு போறாங்க. இதை கேட்க இவங்களுக்கு வெறி, நம்ம விடக்கூடாது, அழிக்கணும், ஒழிக்கணும். யூதர்களுக்கு அங்கிருந்த யூதர்களுக்கு லெட்டர் அனுப்பினாங்க, முனாஃபிக்குகள் அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க உள்ளுக்குள்ள செய்திகள் எடுக்க. இவங்களை அழிக்கிறதுக்கு யுத்தத்துக்கு அவங்க ஆயுதம் சேர்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப யுத்தத்துக்கு வந்தாங்க, பத்ரு அது இதுன்னு வந்து கடைசியில் ஒப்பந்தம் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சு இவ்வளோ எல்லாம் அநியாயம் செஞ்ச பிறகு யுத்தத்துடைய நேரத்துல இந்த மாதிரி இப்படியான ஒரு கூட்டத்தோட யுத்தம் நடக்கும் போது அந்த யுத்தத்துடைய நேரத்துல உள்ள கட்டளை தான் இது, யுத்த மைதானத்துக்குள்ள கட்டளை. அத பொதுவான முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகளை கொள்ளுங்கன்ற மாதிரி சொன்னா அதே எக்ஸாம்பிள் தான். ஜனாதிபதி என்டிட்டியை கொள்ளுங்கன்னு சொன்னதை வந்து இந்த ஜனாதிபதி அநியாயக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான்டா, எல்லா இந்துக்களையும் நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் எல்லாரும் இந்துக்களை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அது உண்மையா பொய்? பொய் தானே. அப்படின்னா இந்த நாட்டில் அப்படி செய்யல. அப்ப இது போர்சஸுக்குள்ள ஓர்டர், அந்த யுத்த பீரியடுக்குள்ள ஓர்டர். அந்த பீரியட்ல அதுவும் அந்த யுத்தம் செய்யற எதிரிகளுடைய விஷயத்துல. அப்ப இது அந்த மாதிரி உள்ள ஒரு வாசனத்தை முன்ன பின்ன அது அதே சூறாவுல முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் தெளிவிருக்குது. எல்லாம் விட்டுட்டு லா இலாஹ, என்ன லா இலாஹண்டா? லா இலாஹண்டா நாஸ்திக கொள்கை. எந்த கடவுளும் இல்ல, எந்த தெய்வமும் இல்லைன்னு அர்த்தம். லா இலாஹ, கடவுள் தெய்வம் மார்க்கம் ஒன்றும் இல்லை. இல்லல்லாவ விட்டுட்டு லா இலாஹவ நீங்க எடுத்தா அது என்ன அர்த்தம்? நேர் ஆப்போசிட் மீனிங். லா இலாஹ இஸ்லாம் சொல்லுது. அப்பா லா இலாஹன்னு சொல்லுது, எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லுது, மார்க்கமே இல்லை, இதெல்லாம் போய். அப்படி கடவுள் உண்டு, தெய்வம் உண்டு, மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒன்று இல்லாம் லா இலாஹ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தெரியாது. பாதியை விட்டுட்டு பாதியை எடுத்தா அப்படித்தான். இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான் அழுத்தி சொல்றதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிதான் எங்கேயாவது உள்ள குரானுடைய வசனங்கள் எடுத்து யாருக்கு சொன்னது, எவருக்கு சொன்னது, எந்த சந்தர்ப்பத்துல சொன்னது, எப்படியான ஒரு வரலாற்று பின்னணி அதுக்கு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தைக்கு மட்டும் எடுத்து அதுல மீனிங் எடுத்து திசைதிருப்பினா இந்த குரான் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ சொல்லவில்லை. குரானுடைய விளக்கம் தெரியாம, அறிவில்லாம, முட்டாள்தனமாக குரானுடைய வசனத்துக்கு அந்த விளக்கம் கொடுப்பதுதான் பயங்கரவாதம். நீ குரானை எடுத்து அப்படி பேசுறதுதான் பயங்கரவாதம். நீ பொதுமக்களை குரானுக்கு எதிராக தூண்டுறாய், நீ பொதுமக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டுகிறாய் என்பதுதான் இதனுடைய விளக்கம். அதுக்கு அடுத்து நான் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். இன்றைக்கு முழு உலகத்திலையும் இஸ்லாம் தான் பயங்கரவாதம், முஸ்லீம்கள் தான் தீவிரவாதம், தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு சைட மீடியா கொண்டு போகும். இதனுடைய உண்மை என்ன தெரியுமா? இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, இஸ்லாம் உலகத்துல பரவுது வளருதுன்னு அர்த்தம். இஸ்லாம் உலகத்துல பரவுது, வேகமாக பரவுது. இது அவங்களால சகித்துக் கொள்ள இயலாது, இதை தடுக்க இயலாது. அவங்க போட்டிருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் படி அதை தடுக்க இயலாது. அவங்களுக்கு இதை தடுக்கவும் இயலாது, தாங்கிக் கொள்ளவும் இயலாது. இப்ப அதுக்காக அவங்க நினைக்கிறாங்க இந்த வளர்ற ஜெனரேஷனுக்கு இஸ்லாத்தை பத்தி பயங்கரமான மோசமான முஸ்லீம்களை பத்தி இப்படியான ஒரு பிக்சரை வந்து வளர்ற ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும், அவங்க இஸ்லாத்துக்கு பக்கத்திலையும் போக கூடாது, முஸ்லிம்களுக்கு பக்கத்திலையும் போக கூடாது. இந்த இஸ்லாமா தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். அப்ப இஸ்லாத்துடைய வளர்ச்சிய அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒளியை வாயால் ஊதி அணைக்க முயற்சி செய்கிறார்கள். சூரியனுடைய வெளிச்சத்தை பூண்டு ஊதி அணைக்கலுமா? ஏலாது. அந்த வாயால் ஊதி அல்லாஹ் சொல்றது என்னுடைய பார்வையில வல்லாஹு ஆலம், மீடியாவுல கத்தி, மீடியாவுல பேசி, மீடியாவுல தகவல்களை சொல்லி இஸ்லாத்தை ஒழிக்க அழிக்க அவங்க இன்றைய மீடியாவை வாயால் ஊதி என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னாலும் அது தப்பில்லை, விளக்கமாக சொல்லலாம். அப்போ இஸ்லாம் பரவுது, இவங்க மீடியாவுல கத்தி, மீடியாவுல பேசி, இஸ்லாத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன் வச்சு, தேவையில்லாத பொய்யான தகவல்களை பேசி பரப்பி அந்த இஸ்லாத்தை தடுக்க, இஸ்லாம் பரவுறத ஒழிக்க அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளும் நடக்காது. இன்றைக்கு முழு உலகத்துல நிறைய டிராமாக்கள், நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறது. நாடகங்கள் சத்தாந்த பேர்ல ஒரு நாடகம், உசாமாண்ட பேர்ல ஒரு பெரிய ஒரு நாடகம், இதெல்லாம் டிராமாக்களை வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்து அதுக்கு பின்னால நிறைய சப்ஜெக்டுகள் இருக்கு. இன்றைய மீடியாவை வச்சு நாங்க எதையுமே தீர்மானிக்கல, இன்றைய மீடியாவை நம்பி எதையுமே முடிவெடுக்கல. சரி, ஆகையினால நான் இப்போ இன்றைக்கு எடுத்தது சூரா தௌபாவுடைய ஆயத்து. சூரா தௌபா எப்ப அருளப்பட்டதுன்னா மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிந்திய காலத்தில் அருளப்பட்டது. அப்ப 13 வருஷம் மக்காவுல பொறுத்து 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 மதீனாவுக்கு வந்த பிறகும் அவங்க வாழ விடாம தொல்லை பண்ணுகின்ற போது அவங்களாக சண்டைக்கு வந்திருக்கிற யுத்த காலத்தினுடைய ஆயத்துகள் எடுத்து பொதுவான முஸ்லீம்களுக்கு கொள்ள சொல்லி இருக்குது. பாருங்க, குர்ஆன் இப்படி சொல்லுதுன்றது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய தவறு என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இத நாங்க யாராவது எங்கள்கிட்ட கேட்டா சிம்பிள் அழகா அவங்களுக்கு வழங்கப்படுத்தலாம், லாஜிக்கலா அவங்களுக்கு என்ன செய்யலாம், இத நாங்க சிம்பிளா அன்பா பண்பா தன்மையா அழகா நீங்க வழங்கப்படுத்தினா யாருக்கும் விளங்கும். ஜஸாக்கும் அல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.